ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯ ವರಿಹೋಮಿ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ರಾಮಾನುಜ ದಯಾ ಪಾತ್ರಂ ಜ್ಞಾನ ವೈರಾಗ್ಯ ಭೂಷಣಂ ಶ್ರೀಮತ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯಂ ವಂದೇ ವೇದಾಂತ ದೇಶಿಕಂ ಶಿರೊಂದೃತು ಪುಲ್ ತಿರಿವೇಂಗಡಮುಡಯಾನ್ ಪಾರೊಂದ್ರಚ್ ಚೊನ್ನ ಪಳಮೊಳಿಹುಳ್ ಒರೊಂದೃತಾನೇ அமையாதோ தாரணையில் வாழ்வார்க்கு வானேரப்போ மளவும் வாழ்வு உமதடிகள் அடைகின்றேன் என்று ஒரு கால் உரைத்தவரை அமையமினி என்பவர் போல் அஞ்சலன கரம் வைத்து தமதனைத்தும் அவர் தமக்கு வழங்கியும் தாமிக விளங்கும் அமைவுடைய அருளாளர் அடியினை அடைந்தேனே. நேற்றுக்கு 6வது பாசுரம் அளவுடையார் அடைந்தார்க்குன்ற பாசுரத்தில் சுவாமி தேசிகன் பிரபத்தி முறையை பற்றி சாதிச்சார். 4 வகை: சுனிஷ்டை, உக்தி நிஷ்டை, ஆச்சாரிய நிஷ்டை, பாகவத நிஷ்டை அப்படின்னு 4. இதுல ஏதாவது ஒன்று பண்ணினா போறோம். பிரபத்தி செய்ய ஆசைப்படுறவனுக்கு சுவாமி 4 விதமான பிரபத்தி முறையை காட்டுறார். அவளுடைய அப்பா அம்மா ஆச்சாரியர்களை கேட்டு எது அவர்கள் செய்ய வேண்டிய முறைன்னு தெரிஞ்சுக்கணும். சுவாமி தேசிகன் வந்து அதிகார சங்கரத்தில் 3வது பாசுரத்தில் சாதிக்கிறார், என்னுயிர் தந்தளித்தவரை சரணம் புக்கு யானடைவே அவர் குருக்கள் நிறைவணங்கி அப்படின்னார். அதாவது மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு ரொம்ப சுலபமா எல்லாரும் சொல்றோம். அது மாதிரி அப்பா அம்மா குரு இந்த வழியில தெய்வத்தை அடைவதற்கு வழி என்னங்கறது தெரிஞ்சுக்கணும். அதனால அவப்பானுடைய அப்பா அம்மாவை கேட்டு ஆச்சாரியரை கேட்டு அவரவர்களுடைய வழிமுறை என்ன என்பதை தெரிஞ்சுட்டு அதற்கு பிறகு இந்த சரணாகதியை செய்யணும். ஏன்னா சரணாகதிங்கிறது பரம்பரையாக வழிமுறையாக வந்தது. நமக்கு என்ன பரம்பரையில சொல்லியிருக்காளோ, நம்ம அப்பா அம்மா என்ன செஞ்சிருக்காளோ, நம்முடைய ஆச்சாரியர்கள் என்ன சொல்லிக் கொடுத்திருக்காளோ அதையே செய்யணுங்கிறத இந்த இடத்துல சுவாமி தேசிகன் காமிச்சார். இன்னைக்கு 7வது பாசுரம் ரொம்ப அற்புதமான பாசுரம். சுவாமி தேசிகன் எப்படி சுருக்கமாக உயர்ந்த கருத்துக்களை அவருக்கே உள்ள ஸ்டைல காட்டியிருக்காங்கிறத இது அனுபவிக்கச்சே தெரியும். முதல்ல பாசுரத்தினுடைய வாக்கியங்களுக்கு அர்த்தத்தை பார்த்துட்டு சுவாமி தேசிகனுடைய அனுபவத்தை நாமும் ரசிக்கலாம். உமதடிகள் அப்படின்னு சொல்லச்ச பகவானை உம்முடைய திருவடிகள், உம்முடைய 2 திருவடிகள் அப்படிங்கிறார். அடைகின்றேன் என்று உம்முடைய திருவடிகளை நான் சரணாகதியாக அடைகின்றேன். ஒரு கால் உரைத்தவரை அப்படின்னு ஒரு தடவை யாராவது ஒருத்தன் சொன்னா போறோம். அவளை பார்த்து அமையமினி என்பவர் போல் இந்த சரணாகதி பண்ணிய ஒரு தடவை அதுவே போதும் எனக்கு அப்படின்னு சொல்றவன் போல இருக்கான் பகவான். அஞ்சலன கரம் வைத்து அது போதுங்கிறது எப்படி சொல்றாருன்னா, தன் கையில் இருக்கக்கூடியதான அபய முத்திரை மூலமாக காண்பிக்கிறார். தமதனைத்தும் அவர் தமக்கு வழங்கியும் பெருமாள் என்று அவருக்கே சொந்தமாக இருக்கக்கூடியதான எல்லாத்தையும் எடுத்து சரணாகதின்னு வந்து அடைஞ்சான அந்த பிரபன்னன் அவனுக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறார். கொடுத்தது மட்டும் இல்லாமல் தாம் மிக விளங்கும் கொடுத்து அதுல மகிழ்ச்சியாக இருக்கான பெருமாள் கொடுத்ததில்ல. அமைவுடைய அருளாளர் எல்லாம் கொடுத்த அப்புறமும் மீதி பகவான் என்ன அதுவும் பூர்த்தியாக இருக்கான் பூர்ணமாக. அப்படிப்பட்ட பேருளாள பெருமாள் அவருடைய அடியினை அடைந்தேனே, அவருடைய 2 பாதங்களையும் நான் சரணாகதியாக பற்றினேன் அப்படின்னு வாக்கியங்களுக்கு அர்த்தம். உமதடிகள் எம்பெருமானுடைய திருவடிகளை சொல்ற. முதல்ல எதற்கு இந்த பெருமாளை போய் நாம் அடையணும்? ஏற்கனவே சுவாமி சாதிச்சார் முன்ன இருக்கக்கூடிய பாசுரங்கள்ல அனன்யகதித்தத்தை பற்றி. மீதி இருக்கக்கூடியதான தேவதாந்தரங்களுக்கு சக்தி இல்லை. என்ன சக்தி இல்லை? அதாவது மோட்சத்தை கொடுக்கக்கூடியதான சக்தி அவைகளுக்கு கிடையாது. சடைமுடியன் சதுமுகன் என்று இவர் முதலாம் தரமெல்லாம் அடையவினை பயனாகி அழிந்து விழும் படிகண்டு அப்படின்னார் ஏற்கனவே. அவ கொடுக்கக்கூடியதெல்லாம் அழியக்கூடியது, கர்ம வினைக்கு அதற்கு வசப்பட்டுள்ளது. அதனால அவையெல்லாம் அவசியமில்லை, எனக்கு வேண்டியது மோட்சம். அதனால பெருமானே, ஸ்ரீமன் நாராயணனே, உன்னையே நான் வந்தடைந்தேன் அப்படின்னு சொன்னார். மற்றுமோர் தெய்வம் உண்டோ மதியிலா மானிடங்கள் உற்றபோதன்றி நீங்கள் ஒருவனென்று உணரமாட்டீர். அற்றமேல் ஒன்று அறியீர் இவனல்லால் தெய்வமில்லை கத்தினம் மீத்த எந்தை கழலினை பணிமின்னீரே. தொண்டரடி புடியாழ்வார் ரொம்ப அழகாக திருமாலையில சரிக்கிறார். நான் சொல்றேன், இவன் இருக்கான இந்த கிருஷ்ணன், இவனை தவிர ஆசிரயிப்பதற்கு போய் பகவானை பற்றுவதற்கு அடைக்கலமாக அடைவதற்கு வேறதான் ஒரு பரம்பொருள் பரதத்துவம் அப்படின்னு இன்னொன்னு ஏதாவது இருக்கா? தெய்வங்கள் எத்தனையோ இருக்கலாம், ஆனா நமக்கு தேவையான மோக்ஷம், அந்த மோக்ஷ ஆனந்தத்தை அளிக்கக்கூடிய வல்லமை, அதற்கு இருக்கக்கூடிய சக்தி உடையவன் இந்த ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனே. இவன் ஒருவனே எல்லா வேதங்களுக்கும் மேம்பட்டவன் அப்படின்னு தொண்டரடி புடியாழ்வார் காண்பிக்கிறார். அதனால தானே இந்த பெருமாளை போய் நாம் அடைகிறோம். ஒத்தாரை மிக்காரை இலையாய மாமாயா அப்படின்னு நம்மாழ்வார் சரிக்கிறார். இவனுக்கு இணையானவனோ இவனுக்கு மேலாக ஒருவனோ கிடையாது. அதாவது கிரேட்டர் தன் ஈக்குவல் அப்படின்னு போடுற சைனு, அது மாதிரி யாரும் கிடையாது. அதனால் அவனையே அடைந்தேன் அப்படின்னார். அதனால இந்த பெருமாளை போய் நம்ம பிடிச்சுக்கிறோம். சரி, இந்த பெருமாளை பிடிக்கச்ச அடிகள் எதுக்கு சொன்னா? உமது அடிகள் அடைகின்றேன். அடிகள் எது? பகவானுடைய திருவடிகளை சொல்லுவானேன்னு கேட்டான். அடி உதறா மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு ஒரு வசனம். அதாவது அடி என்பது குச்சி எடுத்து நல்லா விளாசறது இல்ல, பகவானுடைய திருவடிகளை சொல்லக்கூடியது. பகவான் திருவடிகளை தவிர உயர்ந்தது வேறு ஒன்றும் இல்லை. நமக்கு எல்லாவரும் அந்த பகவான் தான், எல்லா உபாயமும் அவன் தான், எல்லா போக்கியமும் அவன் தான் என்பதை காட்டுறது. அதனால அடி உதவரா மாதிரின்னா பகவானுடைய திருவடிகள் நமக்கு உதவரா மாதிரி நமக்கு அண்ணன் தம்பிகள் உதவ மாட்டார்கள். ஏன்னா அவர்களெல்லாம் உண்மையான உறவு இல்லை. உண்மையான உறவுன்னு சொல்லக்கூடியவன் நமக்கும் இந்த பகவானுக்கும் உள்ள உறவு ஒன்றுதான். அதனால அடி உதறாவ மாதிரி. அப்படின்னா இன்னொரு இடத்துல அமிர்த ரஞ்சினி, அதுல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். திருமால் அடி இணையே தின் சரணாக கொண்டு திருமால் அடி இணையே சேர்வார் உருமால் அருளால் அருளாத வானோர்கள் வாழ்ச்சி அருளால் நமக்கு அழைத்தார் ஆராய்ந்து. நம்ம ஆச்சாரியர்களா நமக்கு என்ன கொடுத்தாருங்கிறது ரொம்ப அழகாக சொல்றாள். திருமால் அடி இணையே நம்முடைய ஆச்சாரியர்கள்லாம் உபதேசிக்கிறாளாம். எதை உபதேசிக்கிறார்? ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடிகளே உபாயமாகவும் இந்த ஸ்ரீமன் நாராயணன் திருவடிகளே பலனாகவும் கொள். அதாவது மீன்ஸ் அண்ட் எண்ட்ஸ் ஆர் தி சேம். ரெண்டும் எதுதான் கேட்டா பகவானுடைய திருவடிகள். இதுதான் உயர்ந்த மந்திரமாக இருக்கக்கூடிய மந்திர ரத்னம் துவயம் நமக்கு உபதேசிக்கிறது. உபதேசிக்கிறத சொல்லச்ச பூர்வகண்டத்துல சொல்லச்ச பிராட்டியுடன் எப்பொழுதும் புரியாமல் கூடியிருக்கக்கூடிய அந்த ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடிகளில் நான் சரணம் புகுகிறேன் அப்படின்னு பூர்வகண்டம் முதல் வரி. ரெண்டாவது வரி எதற்காக கேட்டா அந்த ஸ்ரீமன் நாராயணன், அந்த பிராட்டியுடன் கூடிய ஸ்ரீமன் நாராயணனுக்கு எப்பொழுதும் கைங்கரியம் செய்வதற்கு அப்படின்னு வழியும் பலனும் ஒன்றுங்கிறத இந்த துவயத்துல காண்பிக்கிறார். அந்த உபதேசத்தை நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாம் நமக்கு சொல்லித்தர, அந்த உபதேசத்தை நம்ம கேட்டதுனால மீறி நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய நாளெல்லாம் குற்றம் குறைகள் மீறி இருக்கக்கூடியதான இந்த பாவங்களை எல்லாம் தவிர்த்து நல்ல வாழ்க்கையை நாம் மேற்கொள்கிறோம் அப்படின்னு மகிழ்ச்சியோடு இருக்கும் அப்படின்னு சுவாமி தேசிகன் அமிர்த ரஞ்சனில சரித்தார். அதாவது அனன்ய சரணத்துவம் அனன்ய போக்கியத்துவம், இந்த பெருமாளை தவிர்த்து வேற உபாயம் எதுவும் கிடையாது, இந்த பெருமாளை தவிர்த்து பலன் வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு காட்டக்கூடியது எதுன்னு கேட்டனா அவனுடைய திருவடிகளே அப்படின்னு துவயன்ற மந்திர ரத்னத்துல சொல்லச்ச கூட ஸ்ரீமன் நாராயண சரணோ அப்படின்னு பிராட்டியுடன் என்றும் பிரியாமல் இருக்கக்கூடிய அந்த நாராயணனின் இரண்டு திருவடிகளையும் அப்படிங்கிறார். அதனால்தான் பகவானுடைய திருவடிகளை இந்த இடத்துல சரணாகதிங்கிறதுக்கு சொல்லுது. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தாதார் இறைவன் அடி சேராதார். திருவள்ளுவர் சொல்றார் திருக்குறள் சொல்லச்சியும், அங்கேயும் யாராவன் சம்சார சாகரத்தை கடக்க முடியாமல் இருப்பான் யாருன்னு கேட்டா அந்த பகவானுடைய திருவடிகளை அடையாதவன் அப்படிங்கிறார். அங்கேயும் சொல்றது பகவானுடைய திருவடிகளை. ஏன் அப்படின்னு சொன்னான்னு கேட்டா அனதிகிரகணீயம் ஹி சரண கிரகணம் அப்படின்னு ஒரு வசனம். தாண்ட முடியாதல்லவோ திருவடிகளை பிடித்துக் கொண்டால் அப்படின்னு அதுக்கு வியாக்கியானம். ஒத்தனால ஒரு காரியம் ஆனும்னா அவன் கைய பிடிச்சுனே ஐயோ அப்பா நீ எனக்கு காரியம் செய்ய அப்படியே கைய உதறிட்டு ஓடி போடலாம். ஆனா அவனுடைய காலை பிடிச்சுட்டு உன்னை தவிர்த்து எனக்கு வேற கதி கிடையாது எப்படியாவது நீங்க செய்யணும் அப்படின்னு அவன் காலை பிடிச்சுனா அவனால காலை எப்படி உதறது? அதனால்தான் பகவானுக்கு திருமேனியில பல அவயங்கள் இருந்தாலும், சௌந்தரியமாக இருந்தாலும், அழகாக இருந்தாலும், அருளுக்கு இணையாக இருந்தாலும், அந்த திருவடிகளை ஏன் சொன்னதுன்னா திருவடிகள் என்பது லகுவாக இருக்கக்கூடியது, ரொம்ப ஈஸியானது, மனத்துல பிடிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாகானது, வேலைக்கான இருப்பவனுக்கு மனசு மிகவும் ஈடுபடுறதுக்கு சரியாக இருக்கக்கூடியது பகவானுடைய திருவடிகள். நமக்கு மிகுந்த கருணை, நம்பேல் மிகுந்த கருணையை உண்டாக்கக்கூடியவது பகவானுடைய திருவடிகள், மனசுக்கு ரொம்ப இனிமையானவை. அதனால்தான் மீதி அவயங்களை விட்டு உமது அடிகள் என்று பகவானுடைய திருவடிகளை நாம் சொல்கிறோம். அடைகின்றேன், அடைகின்றேன் சொல்றது நிகழ்காலத்தில் சொல்றார், பிரசன்ட் டென்ஸ். சரணாகதிக்கு ஒரு காலத்தை காட்டுற, சில பேரை பார்த்தோன்னே சொல்ற ஏண்டா இப்படி வெட்டியா தெரியற, பகவன் நாமாவை சொல்லு, ஆச்சாரியனை போய் நல்லா சேவி, நல்ல விஷயத்தை கேள், சரணாகதியை பண்ணிக்க அப்படின்னு சொல்றோம். உடனே அவன் சொல்றேன், அதுக்கு என்ன சுவாமி இப்ப அவசரம், போறதுக்கு முன்னாடி பண்ணிண்டா போச்சு, இப்பயே அது மாதிரி எல்லாம் பண்ணிண்டா அப்புறம் வெள்ளை சாப்பிடக்கூடாது, அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது, ஒரே ரெஸ்ட்ரிக்ஷன், இருக்கிற வரைக்கும் நல்லா அனுபவிச்சுட்டு போச்ச பாத்துக்கலாம் கடைசி காலத்துல இந்த சரணாகதி எல்லாம் அப்படின்னு சொல்றாளே, அவளுக்காக தான் சொல்கிறார் இந்த இடத்துல அடைகின்றேன். வாய் ஒரு பக்கம் வாங்கி வலிப்ப, வாந்த நீர்க்குமிழி கண்கள் மிழற்ற, தாய் ஒரு பக்கம், தந்தை ஒரு பக்கம், தாரமும் ஒரு பக்கம் அலற்ற, தீ ஒரு பக்கம் சேர்வதன் முன்னன் அப்படின்னார் பெரியாழ்வார். ரொம்ப அழகா கடைசி காலத்துல எப்படி இருக்கும்னா, வாயெல்லாம் இழுக்கிறது, கண்ணெல்லாம் தண்ணி அப்படியே கொட்டுறது, கண்ணில் இருக்கக்கூடிய மொழிகள்லாம் பிரிங்கி வெளியில போகும்படியா இருக்கு, அம்மா ஒரு பக்கம், அப்பா ஒரு பக்கம், கட்டின்ற வெண்டாட்டி இன்னொரு பக்கமும் எல்லாம் கதர்றா, அதோட போறா குறைக்கு சேரணுங்கிறதுக்கோசம் அங்க நெருப்பு வேற காத்துருக்கு, எப்ப நீங்க வந்து விழ போற அப்படின்னு அப்படி இருக்கச்ச போய் அந்த பகவான நம்மளால நினைக்க முடியுமா முடியாதான்னு தெரியல. அதனால உடம்புல வலிமை இருக்கச்சே, இளமையாக இருக்கச்சே அந்த பகவான போய் செய்வி, அவனிடம் சரணாகதி செய் அப்படிங்கிறா. அதுதான் தேசிகன் ஞாபகப்படுத்துவதாக இங்க இடத்துல அடைகின்றேன் என்று பிரசன்ட் டென்ஸ்ல சொன்னார். அவர்களெல்லாம் சுவாமி என்ன சொல்றனா, காலத்தை கடத்தும் கயவர்கள் அப்படின்னார். காலத்தை கடத்தும் கயவர்கள், கயவர்கள்னா திருடன் அர்த்தம். ஆத்ம அபகாரம் செய்கிறார், அதாவது இந்த ஆத்மா பகவானுக்கு சொந்தமானது, அதை எடுத்து திருடி தான் வச்சுக்கிறார், இது திருட்டு காரியம். அந்த செஞ்சது மட்டுமில்லாமல் நான் திருடினேங்கிறது ஒத்துக்கிறார், ஒத்துண்டது மட்டுமில்லாமல் திருடிய பொருளை திருப்பி தரமாட்டேன்னு சொல்றாளே, அதான் காலத்தை கடத்தும் கயவர்கள். அவர்களுக்கு இனிமேலாவது நீ காலத்தை வேஸ்ட் பண்ணாதப்ப, ஆச்சாரியர போய் சேவி, சரணாகதி செஞ்சுக்க அப்படின்னு சொல்றதுக்கு அவசரமே பிரசன்ட் டென்ஸ்ல சொன்னார். என்றொரு கால் உரைத்தவரை, சரணாகதி செய்ய போற, பகவான் என்ன கேட்கற உங்கள்ட்ட சரணாகதிக்கு, நான் $1,000 கொண்டு வந்து வையுங்கிறானா, இல்ல ஒரு மாசம் உபவாசம் இரு அப்படின்னு பட்டினி இருக்க சொல்றானா, இல்ல வீடே குழந்தை சாமான எல்லாம் விட்டுட்டு சன்னியாசியா போய்ச்சேரு அப்படிங்கிறானா, இல்ல ஆபீஸ் வேலையெல்லாம் விட்டுட்டு என்னையே சதா சர்வகாலம் நினைச்சுன்னு சொல்றானா? ஒன்னும் கிடையாது, கேவலம் நான் உன் திருவடிகளை அடைகின்றேன் என்று ஒரு தடவை சொன்னால் போறும். பகவானே நான் உன்னை சேர்ந்தவன் அப்படின்னு ஒரு தடவை நினைச்சாலே போறும். ராமன் சொல்றான் சர்ம ஸ்லோகத்துல, சகதேவ பிரபன்னாய தபாஸ்மீதி சயாச்சதே அபயம் சர்வபூதேபிய ததாம் ஏதத் விரதம் மமாம் அப்படின்னு ராமாயணத்துல வரக்கூடிய ஸ்லோகம். என்ன எவன் ஒரு காலத்துல சரணாகதின்னு அடைந்தானோ அவனை பயக்ரத் பயநாசனகான்றபடி பயத்தை நீக்கி காக்கிறேன். இதான் ராமன் சொன்னது, ஒரு தடவை என்னை சரண் என்று அடைந்தால் போதும், அவனை காப்பது, எல்லா பிராணிகளிடமிருந்தும் அவனுக்கு அபயம் அளிப்பது எனக்கு விரதம் அப்படின்னா. அதே சுவாமி தேசிகன் அபய பிரதானத்தை தமிழ் அழகா காண்பிக்கிறார். ஒரு காலே சரணாக அடைகின்றார்க்கும் உனக்கடிமை ஆகின்றேன் என்றார்க்கும் அறுக்காதே அனைவர்க்கும் அனைவராலும் அஞ்சேலென்று அருள் கொடுப்பான் இதுதான் ஓதும் இருக்காலும் எழில் முனிவர் நினைவினாலும் இவை அறிவார் செயலுடன் என் இசைவினாலும் நெருக்காத நீள் விரதம் ஒன்று நெருக்காத நீள் விரதம் எனக்கொன்று என்னும் நெறி உரைத்தான் நிறை உணர்ந்து நிலை பெற்றோமே. ராமனுடைய அபய பிரதானத்தை சரம ஸ்லோகத்தை அப்படியே தமிழ டிரான்ஸ்லேட் பண்ணி தந்திருக்கா சுவாமி தேசிகன். தேசிகனுடைய கணக்குங்கிறது ரொம்ப ஆச்சரியமானது. இங்க சின்ன சூக்ஷ்மத்தை பார்க்கலாம். தேசிக பிரபந்தத்தில் எடுக்கச்ச இது 111வது பாசுரம், 111 அப்படின்னு இருக்கக்கூடியது. சரணாகதிக்கு சரம ஸ்லோகமாக ராமன் சொன்னான, அதனுடைய தமிழ் ஆக்கம். அந்த ராமனை நம்பு, சரமலோக ஸ்லோகத்தை சொன்ன அந்த ராமனை நம்பு. ஏன்னா அவனுக்கு ஒரு சொல், ஒரு பத்தினி, ஒரு பானம் அப்படின்னு இருக்கு. அதை காண்பிக்கிறதுக்கோசம்தான் சுவாமி தேசிகன் இந்த இடத்துல 111வது பாசுரம் 111 என்ற இடத்துல வச்சா போல தோன்றது. எப்படி சரணம் பவ தேவேச நாத லக்ஷ்மி பதே மம சகத்தேவ பிரபன்னஸ்ய கிருத்யம் நைவ அந்யதிஷ்யதே. லக்ஷ்மி தந்திரத்தை சொல்ற, தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவனே, திரு என்று சொல்லக்கூடிய இந்த லக்ஷ்மி அவளுக்கு நாயகனாக இருப்பவனே, நீ எனக்கு உபாயம். ஒரு தடவை சரணமென்று அடைந்த பிரபன்னன் இருக்கான, ஒரே வண்டி பண்ணா போறோம் உன்னை சரணாகதினு. அப்படிப்பட்ட பிரபன்னன் மோட்சத்துக்கோசம் செய்ய வேண்டியது வேறு ஒன்னும் இல்லை அப்படிங்கறது இந்த இதேதான் இந்த லக்ஷ்மி தந்திரத்திலையும் காண்பிக்கிறார். ஏன்னா எப்ப நமக்கு ஞாபகம் இருக்கோ, எப்ப உடம்புல வலிமை இருக்கோ, எப்ப பகவானை போய் அடையணும் தோணித்தோ, உடனே சரணாகதி பண்ண வேண்டும் அப்படிங்கறதுக்கோசம் தான் பிரசன்ட் டென்ஸ்ல சொன்னோம். துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்றே, உப்பிலேனாகிலும் நின்னை அடைந்தேன், ஆனைக்கு நீ அருள் செய்தமையால் எப்பெண்ணை வந்து நலியும் போது அங்கேது முன்னை நான் நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அப்படின்னு பெரியாழ்வார் சொல்றார். அன்னைக்கு நிக்கோ நாளைக்கு நடக்க போறது, அதுக்கோசம் இப்பயே சொல்லி வைக்கிறேன். எதை சொல்லி வைக்கிற அப்படின்னா, மோட்சத்துக்கு சீட்டை ரிசர்வ் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கறதான் தேசியர் இந்த இடத்துல காண்பிக்கிறார். என்னைக்கு எனக்கு சாவு வருமோ தெரியாது, என்னைக்கு இந்த உசுறு பிரிஞ்சு போகுமோ தெரியாது, பகவானே அதற்கு முன்னாடி எனக்கு நல்ல நினைவு இருக்கும் போதே உன்னை சரணாகதி என்று வந்தடைந்தேன் அப்படிங்கறத இந்த இடத்துல காண்பிக்கிறார் சுவாமி தேசிகன். என்று ஒரு கால் உரைத்தவரை அப்படின்னு சொல்லச்ச. அடுத்தது அமையமினி என்பவர் போல், இதுவே போரும், இதற்கு மேல வேற ஒன்னும் அவசியம் இல்லை என்பது போல் காண்பிக்கிறாராம். எல்லாருக்கும் எளிதான ஏற்றத்தாலும் இனி உரைக்கை மிகையான இறக்கத்தாலும் சொல்லார்க்கும் அளவாலும் அமைதலாலும். அழகான பாசுரம். பரமத பங்கத்தில் சுவாமி தேசிகன் பிரபத்திக்கு இருக்கக்கூடியதான சுலபத்தையும் சிறப்பையும் சொல்றார். எல்லாருக்கும் எளிதான ஏற்றத்தாலும், எல்லா சேதனைகளும் பின்பற்றுவதற்கு சுலபமாக இருக்கக்கூடியது இந்த பெருமை வாய்ந்த இந்த பிரபத்தி என்று சொல்லக்கூடிய உபாயம். இனி உரக்கை மிகையான இறக்கத்தாலும், பகவானுக்கு நம்பே ஏகப்பட்ட கருணை. அதனால என்ன சொல்றான், ஒரு தடவை நீ இதை சொன்னால் போரும் இந்த அப்படின்னு இந்த நெறியை நமக்கு கொடுத்திருக்கான. சொல்லார்க்கும் அளவாலும் அமைதலாலும், அதாவது இதை ஒரு வாட்டி சொன்னாலே போரும், அதற்கு மேல வேறு ஒன்றும் தேவையில்லை, பலனை கொடுப்பதற்கு வேற ஒன்றும் அவசியமில்லை அப்படிங்கிறார். நீ 1000 வாட்டி சொல்லலாம், ஆனா அந்த ஒரு வாட்டி சொன்னாலே போரும், அந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் அவன் அப்படிங்கிறார். அஞ்சலன கரம்பைத்து, பகவான் வந்து வாயால மட்டும் சொல்லறது இல்லையா, கையால அபயமுத்திரையை காண்பிக்கிறார். இனிமே நீ பயப்படவானா, எல்லாம் என்னுடைய சங்கல்பத்தினால்தான் நடக்க போறதுங்கிறத இனிமையாவது தெரிஞ்சின்றியே, பயப்படாது அப்படிங்கிறாராம். பிராய பிரபதனே பும்சாம் பௌன புண்ணியம் நிவாரயன் அஸ்தக ஸ்ரீரங்க பர்த்து மாமவ்யாத் அபயமுத்ரிதகாம். ஞாசதகத்துல சுவாமி தேசியன் சாதிக்கிறார். எல்லாரும் போய் ரங்கநாதனை போய் சேவிக்கிறோம், அந்த உற்சவரை போய் சேவிக்கச்ச தேசிகன் இருக்கக்கூடிய அனுபவம் இது யாருக்கும் கிடையாது. ஏன்னா ரங்கநாதனுடைய அபயஹஸ்தம் வந்து கொஞ்சம் திரும்பி இருக்கு. ஏண்டா அப்படி திரும்பி இருக்குன்னா கை வந்து அப்படி திரும்பி இருக்கிறது வந்து நான் பண்ற சரணாகதியை பார்த்து போரும் போரும் ஒரு தடவையோட பண்ணா போறும்னு நிறுத்துற மாதிரி இருக்கு அப்படிங்கிறாராம். சுவாமி தேசிகனுடைய புத்திர நயனாச்சாரியாருங்க ரொம்ப அழகாக வியாக்கியானம் செய்கிறார் இந்த இடத்துல. பிரபன்னன் ஒரு தடவை செய்தாலே போரும் சரணாகதி. சரணாகதி என்பது சகத்காரியம்னு சொன்னோம், ஒரு தடவை செஞ்சா போறோம் பகவான் மோட்சத்தை தரான். அதற்கு மேல நீ செஞ்சா செய்யறதுக்கு என்ன எங்கிட்ட இருக்கு, நீ செஞ்சதற்கு கொடுப்பதற்கு என்ன எங்கிட்ட இருக்குன்னு வருது வர்றானாம். நான் ரொம்ப கருணாமூர்த்தி, வருவதற்கெல்லாம் வாரி விழுங்கக்கூடிய வள்ளல்னு எல்லாரும் சொல்றார், அந்த பேரை நீ கெடுத்துடாத, அதனால ஒரு தடவை பிரபத்தை செஞ்சா போருன்ற மாதிரி பகவானுடைய கை அப்படி திரும்பி போறும்னு சொல்ற மாதிரி இருக்கிறார். இதேதான் சுவாமி பாதுகா சகஸ்ரத்திலும் சாதிக்கிறார். சரணம் பகவதே துவாம் சாரங்கெண்ண பாதரக்ஷே சகதி விதி சித்தம் தக்து காமே விமோகான் பிரசலித மணிஜால வியஞ்சிதை செஞ்சிதை ஸ்வை அலமலமிதி நூனம் வரையாதரேன. ஏ பாதுகே, சரணாகதி ஒரு முறைதான், ஒரு பலனுக்கு தான் செய்வது, மறுபடி செய்யறது கிடையாது என்ற சாஸ்திர வரம்பை மீறி உன்னை சரணாகதி அடைந்தவர்கள் மீண்டும் நிர்வாட்டி சரணாகதி பண்ணணும் வராள, அதுக்கு முன்னாடி நீ ஏற்கனவே பண்ண சரணாகதி ஒன்னு இருக்க அதுவே போதும் அப்படின்னு தடுத்து நிறுத்துற மாதிரி இருக்குன்னு பகவானுடைய திருவடிகளில் சாத்திருக்கக்கூடியான அந்த பாதுகளை பார்த்து சுவாமி தேசிகன் பாதுகா சகசரத்தில் சாதிக்கிறார். இதுவரைக்கும் உன்னுடைய கர்ம வினையினாலும் உன்னுடைய வாழ்க்கை நடந்தது, உன்னுடைய நீ பண்ணக்கூடிய புண்ணிய பாவங்களுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் இருக்கு, அதெல்லாம் போச்சு. இன்னிலேந்து உன்னுடைய கர்ம வினை எல்லாம் போச்சு, நீ பண்ணக்கூடியதான பாவங்கள் சுழைச்ச சஞ்சித கர்மம் எல்லாம் எல்லாத்தையும் சுட்டு பொசுக்கியாச்சு. நீ என்னுடைய கருணை காடாயின, இனிமேல் உயர்ந்த பலன்கள் தான் உனக்கு வரப்போகுது அப்படின்னு பகவான் இந்த அபயமுத்திரையை காண்பிக்கிற மாதிரி இருக்கான். உடனே இங்க சந்தேகம் வரும், இது மாதிரி இருக்குமா எங்கேயாவது, விதி ரொம்ப வலுது அப்படிங்கிறாள, அப்படிப்பட்ட அந்த விதியை பகவானால மாத்தவும் முடியுமா அப்படின்னு கேட்கலாம். இதெல்லாம் மகாபாரத கேட்டவாளுக்கெல்லாம் தெரியும், எத்தனை இடத்துல பகவான் கிருஷ்ணன் தன்னை அண்டியவர்களான பாண்டவர்களுக்கு அவர்களுக்காக எல்லாத்தையும் மாத்தி நடத்தி காட்டினான்னு. பகல் நடுவே இரவை வரவழைத்தவன் அப்படின்னு சொல்ற, அவனாலா உன்னுடைய பாவங்களை போக்க முடியாது, அவனாலா உன்னுடைய பாவங்களை ஒழிக்க முடியாது. அப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சது மட்டுமில்லாமல் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வதுதான் எனக்கு விரதம் அப்படின்னான் ராமன். அதனால அந்த பகவான் மேல நமக்கு மகா விசுவாசம் வேணுங்கிறதுக்காகத்தான் தமது அனைத்தும் பகவான் இந்த சேதனன் சேர்ந்த சரணாகதியில ரொம்ப மகிழ்ச்சி அந்த பிரபந்தனுக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறார். முதல்ல பயப்படாதேன்னு அபயம் தரார், பிறகு இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய சுகங்கள் எல்லாம் தரார், தமக்கு இருக்கக்கூடியதான எல்லா பொருள்களையும் தரார். அதுக்கு பின்னாடி இத தேகாவசானேமாம் தொற்பாதம் பிராபயஸ்வயம் அப்படின்னு சொல்லாம இந்த தேகம் கீழே விழைச்ச உனக்கு அந்த மோட்சத்தை கொடுக்கிறார். சாலோக சாமீப சாரூப சாயுஜ்யம் என்ற எல்லாத்தையும் தரான், தமக்கு சொந்தமான அவ்வளவையும் பிரபந்தனுக்கு கொடுக்கிறான். நதே ரூபம் நஜாகாரோ நாயுதானி நஜாஸ்பதம் ததாபி புருஷகாரோ பக்தானாம் த்வம் பிரகாசசே. நதே ரூபம் நஜாகாரோ நாயுதானி நஜாஸ்பதம் ததாபி புருஷகாரோ பக்தானாம் த்வம் பிரகாசசே. ஜெனந்தே ஸ்லோகத்தில் வருது, பகவானுடைய சுரூபமும் திவ்ய மங்கள விக்கிரகம் இருக்க, திவ்ய ஆயுதங்கள் இருக்க, அவன் இருக்கக்கூடியதான ஸ்ரீவைகுண்டம் இருக்க, எல்லாம் எதுக்கு இருக்கு, அவன் அனுபவிக்கிறதுக்கா இருக்குன்னா இல்ல, அவனுடைய பக்தர்களுக்குத்தான். எம்பெருமான் எதற்கு இருக்கான்னா தனக்காக இல்லை, தனக்கு கொஞ்சம் பிறருக்கு கொஞ்சம் சில பேர் இருப்பான், தனக்காகவே சில பேர் இருப்பான், அது மாதிரி கிடையாது. இங்க பாக்குற தெண்டல் காத்து இருக்கு, நிலா இருக்கு, சந்தனம் இருக்கு, இதெல்லாம் எது தனக்கா இருக்கு, தனக்கு கொஞ்சம் பிறருக்கு கொஞ்சமா இருக்கு, கிடையாது, பிறருக்கே என்று இருக்கை அப்படின்றால அத போல பகவான் தனக்கு கொஞ்சம் பிறருக்கு கொஞ்சம் கிடையாது, தனக்கேனும் கிடையாது, மற்றவர்களுக்கோசரமே தான் இருக்கான் அப்படிங்கறத காண்பிக்கிறதான் இது ஜிதேந்திர ஸ்லோகத்தில் வரக்கூடியது. அப்படி பகவான் தனக்கு உள்ளதான எல்லாவற்றையும் எடுத்து தன்னுடைய பிரபந்தர்களுக்கு கொடுக்கிறாராம். அவர் தமக்கு வழங்கியும் தாம் மிக விளங்கும், தனக்குள்ள எல்லாத்தையும் எடுத்து தன்னுடைய பக்தர்களுக்கு கொடுக்கிறான் பகவான். பிறரை கெடுத்தே வாழக்கூடியதான இந்த உலகு, அதுல கொடுத்தே வாழக்கூடிய வள்ளல் அவன் பிறருளாளன். சாதாரணமா எதையான எடுத்து கொடுத்தா கொடுத்த பிறகு அது குறையும். கொடுத்தவனுடைய பங்கு இருக்க, கொடுத்த பிறகு அதுல கொஞ்சம் கம்மியாகும். $1,000 கையில வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு $100 எடுத்து 102 கொடுக்கறோம். கொடுத்தப்புறம் நம்ம கையில இருக்கக்கூடியது என்ன மீறி $900 தான் மீதி கையில இருக்கும். அது போல இல்ல, இன்ஃபினிட்டின்னு ஒண்ணு இருக்கு, அந்த இன்ஃபினிட்டிலேருந்து கொஞ்சம் எடுத்தா எவ்வளவு எடுத்தாலும் மீதி தங்கிறது இன்ஃபினிட்டி தான். பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ அவசிஷ்யதே அப்படின்னு உபநிஷத் வாக்கியம் சொல்லுறது. இந்த முழுமைன்னு இருக்க கம்ப்ளீட், அதுலேருந்து எவ்வளவு எடுத்தாலும் மீதி இருப்பதும் இந்த முழுமையே. அப்படிப்பட்டவன் இந்த ஸ்ரீமன் நாராயணன். விளக்கு இருக்கு கையில, ஒரு அகல் விளக்குன்னு வச்சுக்கலாம். அந்த விளக்கினுடைய எடுத்துட்டு மீதி எல்லா விளக்கையும் ஏத்தின்றே வரும். அந்த அகல் விளக்குல இருந்து 1000 விளக்கு ஏத்துறோன்னு வச்சுக்கோ, 1000 விளக்கு ஏத்தின அப்புறமும் முதல்ல கையில வச்சிருக்க அகல் விளக்கு அதுலேருந்து தான் மீதி எல்லாத்தையும் ஏத்தினோம். அந்த முதல்ல இருக்கக்கூடிய இந்த விளக்கு அதனுடைய தீபத்துல எங்கேயான் குறை இருக்கா? மீதி 1000 விளக்கு ஏத்தினாலும் அது எங்கேயான் குறைஞ்சு போடுதா? கிடையாது. குறையில்லாத சுடர் போல இருக்கக்கூடியது. ஆச்சாரியர் இருக்கார், எத்தனையோ படிச்சிருக்கார், ஆயிரக்கணக்கான சிஷியர்கள் அவர் வந்து சேர்றார். அந்த ஆயிரக்கணக்கான சிஷியர்கள் அவ்வளவு பேருக்கு உபதேசம் பண்றார். சரி, இவர் ஞானம் எவ்வளவு இருக்கு, ஒரு 1000 பேருக்கு உபதேசம் ஆனதுக்கு அப்புறம் இது எங்கேயான் குறையறதா? ஆயிரக்கணக்கான சிஷியர்களுக்கு சொல்லிக் கொடுத்த அப்புறமும் ஆச்சாரியருடைய ஞானம் குறையாமல் பரிபூர்ணமாக இருக்க, அதுபோல பகவான் என்ன பண்றான், எல்லா வஸ்துக்களிலும் அனுப்பிரவேசம் செய்யறான். இந்த ஜீவாத்மா நம்ம உடம்பு வெளியில இருக்கு, சரீரம் அதுக்குள்ள ஆத்மா இருக்கு, அதுக்குள்ள அந்த பிரவேசம்னு பகவான் ஆத்மாவும் பரமாத்மாவும் உள்ள இருக்கான். ஒவ்வொரு வஸ்துலையும் முழுமையாக உள்ள உட்கார்ந்துருக்கான். ஒவ்வொரு வஸ்துலையும் முழுமையாக உட்கார்ந்தா கூட மீதி முன்னாடி இருக்கக்கூடியதான் மூல வஸ்துன்னு சொல்றமே அதுவும் முழுமையாக இருக்கான். 4 சேதனர்களுக்குள்ள புகுந்தான் அப்படின்னால சரி, ஒன்னாச்சு, ரெண்டாச்சு, மூணாச்சு, நாலாவதாச்சுன்னா அவனுடைய பவர் கம்மியா போச்சு, அவனுடைய முழுமை கம்மியாக போச்சு, அவனுடைய சக்தி கம்மியா போச்சுங்கிறது கிடையாது. அதுதான் அவர் தமக்கு வழங்கியும் தாம் மிக விளங்கும். சில இடத்துல பாடபேதங்கள் இருக்கு, சில புஸ்தத்துல மிக வெல்கும் அப்படின்னு சொல்ற, மிக வெல்கும் விளங்கும்ங்கிறதுக்கு பதிலாக, அதாவது தனக்குள்ள பொருள் எல்லாத்தையும் தந்து இனி தருவதற்கு ஒண்ணுமில்லையே என்று வெல்கும், வெட்கப்படக்கூடியவனாம் பெருமாள், லஜ்ஜை கொண்டுள்ளவன், அதனால இஸ் சோ ஷை தட் ஹி கேனாட் கிவ் எனிதிங் மோர் அப்படின்னு இந்த இடத்துல காண்பிக்கிறார். அமைவுடைய அருளாளர் அடியினையை அடைந்தேனே, அப்படிப்பட்ட அந்த அஸ்திகிரியில் இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனுடைய 2 திருவடிகளையும் நான் சரணமாக பற்றினேன் அப்படிங்கிறார் சுவாமி. ஆக இந்த 7வது பாசுரத்தில் என்ன சொல்றான்னா, ஒரு தடவை பிரபத்தியை அனுஷ்டித்தான் பிரபன்னன், அவனை பெருளாள பெருமாள் குளிர கடாட்சிக்கிறார். உனக்கு நான் மோட்ச பலன் தருவதற்கு நீ வேண்டுவது என்ன? மோட்சம். மோட்சத்துக்காக தான் நீங்க சரணாகதி பண்றோம். அந்த பலனை கொடுப்பதற்கு இது ஒன்னே போரும். நீ சரணாகதி செஞ்சாயே, நீ அந்த வார்த்தையை சொன்னாயே, நீ என்னுடைய திருவடிகளை பிடிச்சிண்டாயே, அது ஒன்னே போரும் அப்படின்னு தன்னுடைய திருவுள்ளத்தை தன்ன மனசுல இருக்கிறத பெருமாள் காட்டுறானா? எப்படி காட்டுறானா? அபயமுத்திரையால, தன்னுடைய திருக்கையில அபயமுத்திரையை வச்சுட்டு காட்டுறான். தனக்குள்ள எல்லா வஸ்துக்களையும் தரான், தன்னையும் தரான். தந்தப்புறம் அவனுடைய ஒளியானது, அவனுடையதான தேஜஸானது துளி கூட கம்மியாறதில்ல. அவனுடைய செல்வங்களானது, அவனுடைய ஐஸ்வர்யமானது துளி கூட குறையறதில்ல. இப்படி பிரபந்தனுக்கு உபாய பூர்த்தியை காட்டுறான். உபாய பூர்த்திங்கிறது சரணாகரிக்க வேண்டியதே பகவானுடைய திருவடிகளை பற்றி கொண்டு ஏற்கனவே சொன்னமே, ஆனுகூல சங்கல்பம், பிராதிகூல்ய வர்ஜனம், மகாவிஸ்வாசம், கோப்திருத்துவர்ணம் அப்படின்னு வரிசையா சொன்னமே, அது இருக்கக்கூடியதான 5 குவாலிபிகேஷன், இந்த 5 வச்சுட்டு 6வதாக சரணாகதி அப்படின்னு சொல்லக்கூடியது ஈகோல சரண்டர் அப்படின்னு பெருமாள்கிட்ட போய் பண்றமே. ஆச்சாரியர்கள் மூலமாக ஏற்கனவே சொன்ன சுனிஷ்டை, உக்தி நிஷ்டை, ஆச்சார நிஷ்டை, பாகவத நிஷ்டை, 4 விதமா சொன்ன, இதுல ஏதாவது ஒண்ணு மூலமாக அந்த பெருமானுடைய திருவடிகளை போய் சரணமாக அடைகிறானே, அவனுக்கு பகவான் எல்லாத்தையும் தரார். தன்னையும் தந்து தனக்குள்ள பொருள்கள் அவ்வளவையும் தரார் அப்படிங்கறத இந்த 7வது பாசுரத்துல சுவாமி தேசிகன் காண்பிக்கிறார். அடுத்தது 8வது பாசுரம். அதுல வந்து நல்ல கதி அடையணும்னா பகவான் மேல் நமக்கு விசுவாசம் குறையாமல் இருக்கணும். எத்தனை விதமான அங்கங்கள் நாம ஏற்கனவே சொன்னாலும் அஞ்சு அங்கங்கள் இருக்குன்னு சொன்னோம் பிரபத்திக்கு, அந்த அஞ்சு அங்கங்களையும் ஹெல்ப் மீ அப்படின்னு இங்கிலீஷ்லயும் காட்டினோம். அதுல பகவானிடம் இந்த பிரபத்தி பறிக்கணும்னா முக்கியமாக இருக்கக்கூடியதுனா இந்த மகாவிஸ்வாசம் என்பது, அதுதான் ரொம்ப முக்கியமானது பிரபந்தனுக்கு. அது குறையாமல் இருக்கணும். எப்படின்னா அந்த பகவானுடைய வாசகங்களை மறக்காமல் நினைக்கணும். பகவான் எத்தனையோ இடத்துல சொல்லியிருக்கான், அவைகளெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஞாபகம் வச்சுக்கிறது மட்டும் இல்லாம அதை செயல்படுத்த வேண்டும், அதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை நாளைக்கு அனுபவிக்கலாம் சொல்லி இன்னைக்கு லெக்சரை இத்தோடு முடிக்கிறோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.